சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
ஆஸ்திரேலியா என்ற ஒரு நாடு உருவாக முன் இந்த மண்ணின் வரலாற்றை சுருக்கமாக கடந்த இரண்டு வாரங்களில் பார்த்தோம். ஆஸ்திரேலியா என்ற ஒரு நாடு 1901 ஜனவரி முதல் நாள் உருவானது என்று கடந்த வார நிகழ்ச்சியின் இறுதியில் அறிந்தோம். பிறந்த ஆஸ்திரேலியா எப்படியான நாடாக ஆரம்பித்தது என்று இன்று பார்க்கலாம்.
I think the national agenda for a multicultural society was a very good blueprint. It's substantially unchanged.
Australia ஒரு பல் மொழி பல் கலாச்சார நாடு என்றுதான் நம்மில் பலர் அறிந்திருக்கிறோம். ஏன் இந்த வானொலி கூட 74 மொழிகளில் ஒலிபரப்புகிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவான போது அதன் கதை தனி கதை. பல் மொழிகளும் அப்போது இல்லை, பல்லினங்களும் இல்லை. 6 கொலனிகள் ஒன்றிணைந்து ஆஸ்திரேலியா என்ற நாட்டை உருவாக்கின என்று சொல்லியிருந்தோம். அதனை அமெரிக்கா போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று அழைக்காமல் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று அழைத்தார்கள். இப்போது உள்ளதைப் போலவே இங்கிலாந்தின் மன்னனோ ராணியாரோ தான் இந்த நாட்டின் அதி உயர் அதிகாரி என்பதால் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்ற நாடு பிறந்த பொழுது விக்டோரியா மகாராணியார் உயிரோடுதான் இருந்தார். நாடு பிறந்த 22 நாள் அவர் மரணமடைய அவருடைய மகன் 8th எட்வர்ட் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். நாடு உருவாக முன்னரே 6 கொலனிகளிலும் தேர்தல்கள் நடத்தப்பட்டு அந்த கொலனிகளின் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் வேடிக்கையான ஒரு விடயம் இருக்கிறது. ஆஸ்திரேலிய குடியுரிமை உள்ள 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தேர்தல்களில் வாக்களிக்க வேண்டும் என்பது தற்போதைய முறை. வாக்களிக்காவிட்டால் அபராத பணம் கட்ட வேண்டும் என்ற நிலை கூட இருக்கிறது. ஆனால் அந்த 6 கொலனிகளிலும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே வாக்களிக்கும் முறை இருந்தது. ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவாக 6 ஆண்டுகளுக்கு முன்னரே தெற்கு ஆஸ்திரேலிய காலனி பெண்களுக்கும் பூர்வீக மக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையை வழங்கியிருந்தது. ஆஸ்திரேலியாவின் முதல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்பட்ட போது தெற்கு ஆஸ்திரேலியாவில் 21 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் பூர்வீக மக்களாக இருந்தாலும் வாக்களிக்க முடிந்தது. மற்றைய எல்லா கொலனிகளிலும் 21 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே வாக்களிக்க முடிந்தது. இந்த தேர்தலில் 75 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட தேர்தல் தொகுதிகளிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். பாரிய பிரதேசத்தை கொண்ட ஆஸ்திரேலியாவில் 6 கொலனிகளும் சமனாக பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் தொகை குறைந்த கொலனிகளின் விருப்பத்துக்கிணங்கி ஒவ்வொரு மாநிலமும் 6 பிரதிநிதிகளை செனட் சபைக்கு தேர்ந்தனுப்பும் என முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆக மொத்தமாக 36 செனட்டர்களும் முதல் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வாக்குமுறைகள் கொலனிக்கு கொலனி. இப்பொழுது அவை ஆஸ்திரேலியாவின் மாநிலங்கள். மாநிலத்திற்கு மாநிலம் சற்று வேறுபட்டிருந்தன. எப்படியான வேறுபாடுகள் என்று பார்த்தால், நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லாண்ட் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய 4 மாநிலங்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடிந்தது. செனட்டர்களை தனித்தனியாக தெரிவு செய்யாமல் ஒரு குழுவிற்கு வாக்களிக்கும் முறை, பிளாக் வோட்டிங் சிஸ்டம், தெற்கு ஆஸ்திரேலியாவில் பயன்பாட்டில் இருந்தது. டாஸ்மேனியா மாநிலத்தில் ப்ரெஃபரென்ஷியல் வோட்டிங் சிஸ்டம் என்று தற்போது அழைக்கப்படும் முறை பயன்படுத்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் முதல் தேர்தலில் எட்மண்ட் பார்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் எடுத்த முடிவுகள் என்ன? அவை எல்லாவற்றையும் ஆராயாமல் அவர்கள் எடுத்த ஒரு முக்கிய முடிவை இன்று பார்ப்போம். பெல் இன பெல் கலாச்சார நாடு ஆஸ்திரேலியா என்று பெருமையுடன் அரசியல்வாதிகள் தற்போது பேசுவது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆஸ்திரேலியாவின் முதல் நாடாளுமன்றம் எடுத்த முக்கியமான முதல் முடிவுகளில் ஒன்று ஆஸ்திரேலியாவில் வெள்ளை இனத்தவர் மட்டுமே வாழ முடியும் என்பதாகும். ஏனந்த கொள்கை வந்தது என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு முக்கிய நிகழ்வை குறிப்பிடுவார்கள். ஆஸ்திரேலியாவில் தங்கம் இருக்கிறது என்று அறிந்தவுடன் அதை தோண்டி எடுப்பதற்காக சீனாவிலிருந்து பல தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். 200,000 பேர் இருந்த நியூ சவுத் வேல்ஸ் காலனியில் ஒரு கட்டத்தில் 40,000 சீன தொழிலாளர்களும் அவர்களது 8,000 துணைவிகளும் இந்த காலனியில் வேலை புரிந்த நேரம் அது. தமது வேலை பறிபோகிறது என்று ஐரோப்பியர்களுக்கு சீனர் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வெறுப்பு லேமிங் பிளாட் என்ற தங்கச் சுரங்கம் இருந்த இடத்தில் வன்முறையாக வெடித்தது. சுமார் 3,000 ஐரோப்பிய தொழிலாளர்கள் 300 சீன தொழிலாளர்களை தாக்கி உயிருக்கும் உடமைக்கும் சேதம் விளைவித்தார்கள். அதிலிருந்து படிப்படியாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்த காலனிகளுக்கு வருவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டன.
When the gold rush started here, Europeans came in their thousands, but with them came the Chinese. There were several riots. It was mainly the Europeans objecting to the Chinese. They really didn't want them on the field. But the biggest riot was on the 30th of June 1861, when around 2,000 to 3,000 miners attacked around 500 or 600 Chinese at a place called Blackguard Gully.
The brutal battle spread and became known as the Lambing Flats riots.
வெள்ளை இனத்தவர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் வாழ சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த காலனிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்வதற்கு தீர்மானம் எடுத்தபோது எடுக்கப்பட்ட முடிவு. அதனை சட்டமாக்க வேண்டும் என்பது புதிய பிரதமர் எட்மண்ட் பார்டனுக்கு நன்றாகவே தெரிந்தது.
The doctrine of the equality of man was never intended to apply to the equality of the Englishman and the Chinaman.
Prime Minister Edmund Barton. Unity of race is an absolute essential to the unity of Australia.
இதன் பின்னணியில் ஆஸ்திரேலிய அரசு கொண்டு வந்த முதல் சட்டம் whites only policy, வெள்ளையின ஆஸ்திரேலியா. இது குறித்தும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை. குரல் கொடுத்தவர் கீர்த்திகா குலசிங்கம். நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.